லூக்கா அத்தியாயம் 1. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிற காரியங்களை ஆரம்ப முதல் கண்கூடாக பார்த்து வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் முயற்சித்தனர். ஆகவே ஆரம்ப முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட காரியங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை சரியாக ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது எனக்கு நல்லதாக தோன்றியது. யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வம்சத்தைச் சேர்ந்த சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி ஆரோனுடைய சந்ததியில் ஒருத்தி, அவளுடைய பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாக இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் முதிர் வயதானவர்களாகவும் இருந்தார்கள். அப்படியிருக்க அவன் தன் ஆசாரிய முறைமைகளின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைகளின்படி அவன் தேவாலயத்திற்கு சென்று தூபம் காட்டுகிறதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டான். தூபம் காட்டுகிற நேரத்தில் மக்கள் எல்லோரும் கூட்டமாக வெளியிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை பார்த்து கலங்கி பயமடைந்தான். கர்த்தருடைய தூதன் அவனை பார்த்து, சகரியாவே, பயப்படாதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பதினாலே அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்க மாட்டான். அவன் எலிசபெத்தின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் வம்சத்தாரில் அநேகரை பாவங்களை விட்டு அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான மக்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக கர்த்தருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எப்படி அறிவேன்? நான் முதிர் வயதானவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயதானவளாக இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு மறுமொழியாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ குறித்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசிக்காதபடியால் இவைகள் நிறைவேறும் நாள் வரை நீ பேச முடியாமல் ஊமையாக இருப்பாய் என்றான். மக்கள் சகரியாவுக்காக நீண்ட நேரம் காத்திருந்து அவன் தேவாலயத்தில் இருந்து வெளியே வர தாமதம் செய்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது மக்களிடத்தில் பேச முடியாமல் இருந்தான். எனவே தேவாலயத்தில் அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான் என்று அறிந்து கொண்டார்கள். அவன் ஊமையாக இருந்தபடியால் அவர்களுக்கு சைகை காட்டினான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டிற்கு போனான். அதற்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பந்தரித்து மக்கள் மத்தியில் எனக்கு உண்டாயிருந்த அவமானத்தை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் இரக்கம் வைத்து எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி 5 மாதங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்தாள். எலிசபெத்தின் 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தைச் சேர்ந்த யோசேப்பு என்கிற பெயருள்ள மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னி பெண்ணிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். இந்த கன்னி பெண்ணின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் தோன்றி, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை பார்த்து அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துக்கள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடமிருந்து கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, நான் கன்னி பெண்ணாய் இருக்கிறேனே, இது எப்படி நடக்கும் என்றாள். தேவதூதன் அவளுக்கு மறுமொழியாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமான தேவனுடைய பலம் உன்னை மூடும், எனவே உன் கர்ப்பத்தில் பிறக்கும் இந்த பரிசுத்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படும். இதோ உன் இனத்தைச் சேர்ந்த எலிசபெத்தும் தன்னுடைய முதிர் வயதிலே ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். குழந்தை இல்லாதவள் என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது ஆறாவது மாதம். தேவனாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளை விட்டு போய்விட்டான். அந்த நாளில் மரியாள் எழுந்து மலை நாடாகிய யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு சீக்கிரமாகப் போய் சகரியாவின் வீட்டிற்குச் சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துக்களை கேட்டபொழுது அவளுடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தை துள்ளியது. எலிசபெத்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அதிக சத்தமாக, பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடம் வர நான் என்ன பாக்கியம் செய்தேன், இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் கர்ப்பத்திலுள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. விசுவாசித்தவளே, நீ பாக்கியவதி, கர்த்தராலே உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, தேவன் அடிமையாகிய என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இனி எல்லா வம்சங்களும் என்னை பாக்கியம் பெற்றவள் என்பார்கள், வல்லமையுடைய தேவன் மகிமையான காரியங்களை எனக்குச் செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமானது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும், அவர் தம்முடைய கரங்களினாலே வல்லமை உள்ள காரியங்களை செய்தார், இருதய சிந்தைகளில் பெருமை உள்ளவர்களை சிதறிப்போக பண்ணினார், ராஜாக்களை பதவிகளிலிருந்து நீக்கி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களுக்கு நன்மையானதை கொடுத்து செல்வந்தர்களுக்கு ஒன்றும் கொடுக்காமல் வெறுமையாக அனுப்பிவிட்டார், நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் வம்சத்திற்கும் எப்பொழுதும் இரக்கம் செய்ய நினைத்து அவருடைய மக்களாகிய இஸ்ரவேல் தேசத்தினர்களுக்கு உதவி செய்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய மூன்று மாதங்கள் எலிசபெத்துடன் தங்கியிருந்து பின்பு தன் வீட்டிற்கு திரும்பி போனாள். எலிசபெத்திற்கு பிரசவ நேரம் வந்தபோது அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். கர்த்தர் அவள் மேல் எவ்வளவு இரக்கமாக இருந்தார் என்று அவள் அருகில் வசிப்பவர்களும் சொந்தங்களும் கேள்விப்பட்டு அவளோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டார்கள். எட்டாவது நாளிலே குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ண அவர்கள் எல்லோரும் கூடி வந்து குழந்தையின் தகப்பனுடைய பெயராகிய சகரியா என்ற பெயரையே குழந்தைக்கும் வைக்க விரும்பினார்கள். அப்பொழுது எலிசபெத்து, அப்படி வேண்டாம், குழந்தைக்கு யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவினர்களில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி சகரியாவை பார்த்து, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க விரும்புகிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. அவன் பேசி தேவனை ஸ்தோத்தரித்து புகழ்ந்தான். அதனால் அவர்களை சுற்றி வாழ்ந்த அனைவருக்கும் பயம் உண்டானது. மேலும் யூதேயா மலைநாடு முழுவதும் இந்த செய்தி பரவி இதை குறித்து அதிகமாக பேசப்பட்டது. இதை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்களுடைய மனதிலே நடந்தவைகளை நினைத்து, இந்த குழந்தை வளர்ந்து எப்படிப்பட்ட காரியங்களை செய்யுமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த குழந்தையோடு இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவி ஆனவராலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்களுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்யவும் கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் வாக்கினால் தேவன் சொன்னபடியே தமது மக்களை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களிடம் இருந்தும் நம்மை பகைக்கிற எல்லோருடைய கைகளில் இருந்தும் நம்மை இரட்சிப்பதற்காக தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ஒரு வல்லமை உள்ள இரட்சகரை அனுப்பினார். என் மகனே, நீ உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய மக்களுக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னே நடந்து போய் இருளிலும் மரண பயத்திலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய சூரியன் நம்மிடம் வந்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலனடைந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படையாக உபதேசிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே வாழ்ந்து வந்தான். லூக்கா அத்தியாயம் 10. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் எல்லா பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2-2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகவே அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் பயணப்பையையும் காலணிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வாழ்த்தி பேசவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதானத்தின் தகுதியானவன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை சாப்பிட்டு குடியுங்கள். வேளையாள் தன் கூலிக்கு தகுதி உடையவனாக இருக்கிறான். வீட்டிற்கு வீடு போகாதீர்கள். பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் போது மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் சாப்பிட்டு அந்த இடத்தில் உள்ள நோயாளிகளை சுகமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அருகில் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். எந்த ஒரு பட்டணத்திலும் நீங்கள் பிரவேசிக்கும் போது மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களின் பாதத்தில் ஒட்டியுள்ள உங்களுடைய பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாக துடைத்து போடுகிறோம், ஆனாலும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அருகில் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு சம்பவிப்பதை விட அந்த நாளிலே சோதோம் பட்டணத்துக்கு சம்பவிப்பது இலகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கோரோசின் பட்டணமே உனக்கு ஐயோ! பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே சணல் ஆடைகளை அணிந்து சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு சம்பவிப்பதை விட தீருவிற்கும் சீதோனுக்கும் சம்பவிப்பது இலகுவாக இருக்கும். வானம் வரை உயர்த்தப்பட்ட கப்பர் நகூமே, நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீடர்களை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ பாம்புகளும் தேள்களும் மிதிக்கவும் சத்துருவினுடைய எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆனாலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த நேரத்தில் இயேசு ஆவியிலே கழிகூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய உயர்ந்த உள்ளத்திற்கு பிரியமாக இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த விருப்பமாக இருக்கிறாரோ அவனைத் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீடர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்க தரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது நியாய பண்டிதன் ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் மறுமொழியாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு செலுத்துவது போல அயலகத்தானிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, சரியாக பதில் சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாக இயேசுவை நோக்கி, எனக்கு அயலான் யார் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகும்போது கள்ளர்களுடைய கைகளில் அகப்பட்டான். அவர்கள் அவனுடைய ஆடைகளை உரிந்துவிட்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை பார்த்து ஓரமாக விலகிப்போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை பார்த்து ஓரமாக விலகிப்போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பயணமாக வரும்போது அவனைக் கண்டு மனதுருகி அருகில் வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் பூசி காயங்களை கட்டி அவனை தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு வெள்ளி காசுகளை எடுத்து சத்திரத்தானுடைய கையில் கொடுத்து, நீ இவனை கவனித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர்கள் கைகளில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் அயலாகத்தானாக இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பின்பு அவர்கள் பயணம் செய்யும் போது அவர் ஒரு கிராமத்திற்குள் நுழைந்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயருள்ள ஒரு பெண் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். லூக்கா அத்தியாயம் 11. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீடருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடம் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு நண்பனாக இருக்கிறவனிடம் நடுராத்திரியிலே போய், நண்பனே, என் நண்பன் ஒருவன் பயணத்தில் என் வீட்டிற்கு வந்திருக்கிறான், அவனுக்கு சாப்பிட கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டிற்குள் இருக்கிறவன் மறுமொழியாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவை பூட்டிவிட்டோம், என் பிள்ளைகள் என்னோடு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு அப்பம் தர முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் நண்பனாக இருப்பதினால் எழுந்து அவனுக்கு அப்பம் கொடுக்கவில்லை என்றாலும் தன்னிடத்தில் அவன் வரிந்து கேட்கிறதினாலே எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பின்பு இயேசு ஊமையாக இருந்தவனிடத்தில் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர், இயேசுவை சோதிப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் அழிந்து போகும், தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும் நிலைத்திருக்காது, சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்கும் போது பெயல் செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். நான் தேவனுடைய வல்லமையினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் வந்திருக்கிறதே. ஆயுதம் அணிந்த பலசாலி தன் அரண்மனையை காவல் காக்கும் போது அவனுடைய பொருள்கள் பாதுகாப்பாக இருக்கும். அவனை விட பலசாலி வந்து அவனை தோற்கடித்து அவன் நம்பியிருந்த எல்லா ஆயுதங்களையும் பறித்துக்கொண்டு அவனுடைய பொருட்களை கொள்ளையிடுவான். என்னோடு இல்லாதவன் எனக்கு பகைவனாக இருக்கிறான். மக்களை என்னிடம் சேர்க்காதவன் அவர்களை சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு போகும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாற இடம் தேடியும் கிடைக்காமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி திரும்பி வரும்போது அது சுத்தப்படுத்தி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதைக் கண்டு திரும்பி போய் தன்னை விட பொல்லாத மற்ற 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உள்ளே புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுடைய முன் நிலைமையை விட அவனுடைய பின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் என்றார். இயேசு இவைகளை சொல்லும் போது மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட மார்பகங்களும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அதைவிட தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். மக்கள் கூட்டமாக கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த வம்சத்தார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசின் அடையாளம் தவிர வேறு எந்த அடையாளமும் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை, யோனா நினிவே பட்டணத்தார்களுக்கு அடையாளமாக இருந்தது போல மனிதகுமாரனும் இந்த வம்சத்திற்கு அடையாளமாக இருப்பார். தெற்கு தேசத்து ராணி சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தாள். இதோ சாலோமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராணி இந்த வம்சத்தாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் மாறினார்கள். இதோ யோனாவை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் இந்த வம்சத்தாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஒருவன் விளக்கைக் கொளுத்தி மறைவாகவோ பாத்திரத்தின் கீழேயோ வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத் தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்திற்கு விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். எனவே உனக்குள் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இரு. உன் சரீரத்தின் எந்த ஒரு பகுதியும் இருளடையாமல் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்றார். இயேசு இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசேயன் ஒருவன் அவர் தன்னோடு உணவு உண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் அவனோடு கூட பந்தி உட்கார்ந்தார். அவர் உணவு உண்பதற்கு முன்பு கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் பார்த்து ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயர்களாகிய நீங்கள் உணவு பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்களுடைய உள்ளங்களோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிக்கெட்டவர்களே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உள்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? உங்களிடம் இருப்பதை ஏழைகளுக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்குள் எல்லாம் சுத்தமாக இருக்கும். பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் புதினா மரிக்கொழுந்து ஆகிய எல்லாவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும். பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! ஜெப ஆலயங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தைகளில் வணக்கங்களையும் விரும்புகிறீர்கள். வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! மறைந்திருக்கிற சவக்குழிகளைப் போல இருக்கிறீர்கள். அதின் மேல் நடக்கிற மனிதர்களுக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது. அப்பொழுது நியாய பண்டிதர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் அவமதிக்கிறீர் என்றான். அதற்கு இயேசு, நியாய பண்டிதர்களே, உங்களுக்கு ஐயோ! சுமக்க இயலாத சுமைகளை மனிதர்கள் மேல் சுமத்துகிறீர்கள், ஆனால் நீங்களோ உங்களுடைய விரல்களினால் கூட அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஐயோ! உங்களுடைய முற்பிதாக்கள் கொலை செய்த தீர்க்க தரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள், ஆகவே உங்களுடைய முற்பிதாக்களுடைய செயல்களுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்களுடைய முற்பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்க தரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள், ஆபேலின் இரத்தத்திலிருந்து பலிபடத்திற்கும் தேவ ஆலயத்திற்கும் நடுவே கொலை செய்யப்பட்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றத்திலிருந்து சிந்தப்பட்ட எல்லா தீர்க்க தரிசிகளுடைய இரத்தப்பழியும் இந்த வம்சத்தாரிடம் கேட்கப்படுவதற்காக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த வம்சத்தாரிடம் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய பண்டிதர்களே, உங்களுக்கு ஐயோ! அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உள்ளே செல்வதில்லை, உள்ளே செல்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இவைகளை இயேசு அவர்களுக்கு சொல்லும் போது வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவதற்காக அவர் வார்த்தைகளில் ஏதாவது பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அவரை மிகவும் நெருக்கவும் அநேக விஷயங்களை குறித்து பேச அவரை தூண்டவும் தொடங்கினார்கள். லூக்கா அத்தியாயம் 12. அந்த நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவிடம் கூடி வந்திருக்கும் போது அவர் முதலாவது தம்முடைய சீடர்களை நோக்கி, நீங்கள் மாயக்காரர்களாகிய பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளில் பேசியது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் வீட்டின் உள் அறைகளில் காதில் சொன்னது எதுவோ அது வீட்டின் கூரையின் மேலிருந்து சத்தம் போட்டது போல இருக்கும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள். நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுகளுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாவது தேவனால் மறக்கப்படுவது இல்லை. உங்களுடைய தலையிலுள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே பயப்படாமல் இருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளைவிட நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனிதகுமாரனும் தேவ தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனிதர்கள் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவ தூதர்களுக்கு முன்பாக மறுதலிக்கப்படுவான். எவனாவது மனிதகுமாரனுக்கு விரோதமாக விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தையை சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவது இல்லை. அன்றியும் ஜப ஆலய தலைவர்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை விசாரணை செய்ய கொண்டு போய் நிறுத்தும் போது அவர்களுடைய கேள்விகளுக்கு எப்படி பதில்கள் சொல்வது என்றும் எதை பேச வேண்டும் என்பதை குறித்தும் கவலைப்படாமல் இருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்பொழுது மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, என் தகப்பனுடைய சொத்தை பாகம் பிரித்து என்னுடைய பங்கை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனிதனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் சொத்தை பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு அதிக சொத்துக்கள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் இயேசு ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். செல்வந்தரான ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்திருந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருடங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி சாப்பிட்டு குடித்து மகிழ்ச்சியாக இரு என்று என் ஆத்துமாவிடம் சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவன் அவனை நோக்கி, மூடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருக்கு சொந்தமாகும் என்றார். தேவனிடத்தில் செல்வந்தராக இருக்காமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்பு அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, ஆகவே எண்ணத்தை உண்போம் என்று உங்களுடைய ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்திற்காகவும் கவலைப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உணவை விட ஜீவனும் உடையை விட சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை அறுக்கிறதுமில்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை விட நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? மிகவும் சிறிய விஷயங்களை உங்களால் செய்ய முடியாதிருக்கும் போது மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை நூற்கிறதுமில்லை, என்றாலும் சாலமன் காலத்தில் இருந்து தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாவது உடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுடைய பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுடைய பிதா பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள். பழமையாக போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதுமில்லை பூச்சி அரிக்கிறதுமில்லை. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். உங்களுடைய உடைகளை உடுத்தி ஆயத்தமாகவும் உங்களுடைய விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கட்டும். தங்களுடைய எஜமான் திருமண விருந்துக்கு சென்று வந்து கதவை தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனிதர்களுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாகக் காணப்படுகிற ஊழியக்காரர்களே பாக்கியவான்கள். அவர் பணி செய்யும் உடைகளை உடைத்து அவர்களை பந்தியிருக்கச் செய்து அருகில் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று உண்மையாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அவர் நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ வந்து அவர்கள் அங்கேயே இருக்கக் கண்டால் அந்த ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கொள்ளையடிக்க விட்டிருக்க மாட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தப்படியே நீங்கள் நினைக்காத நேரத்தில் மனிதகுமாரன் வருவார். ஆகவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மட்டும் சொல்லுகிறீரோ எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரர்களுக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யார்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குரிய எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ, என் எஜமான் வர நாளாகும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் சாப்பிடவும் குடித்து வெறிக்கவும் முற்பட்டால், அவன் நினைக்காத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாக தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய விருப்பத்தை அறிந்தும் ஆயத்தமாக இல்லாமலும் அவனுடைய விருப்பத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனிதர்கள் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஞானம் உண்டு. அது முடியும் வரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியென்றால், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள் என்றார். பின்பு அவர் மக்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியே நடக்கும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது வெப்பம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியே நடக்கும். மாயக்காரர்களே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நீங்கள் நிதானிக்காமல் போகிறது என்ன? நியாயம் என்ன என்று நீங்களே தீர்மானிக்காமல் இருக்கிறது என்ன? உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை அதிகாரியினிடத்தில் ஒப்புக் கொடுப்பான். அதிகாரி உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ உன்னிடத்தில் இருக்கும் கடைசி காசை செலவழித்து தீர்க்கும் வரைக்கும் அந்த இடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா அத்தியாயம் 13. அந்த நேரத்திலே அங்கே இருந்தவர்கள் சிலர் இயேசுவிடம் வந்து, பிலாத்து சில கலிலேயர்களுடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்தான் என்ற செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, அந்த கலிலேயர்களுக்கு அப்படிப்பட்டவைகள் நடந்ததினாலே மற்ற எல்லா கலிலேயர்களை விட அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே அழிந்து போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்தார்களே. எருசலேமில் குடியிருக்கிற மனிதர்கள் எல்லோரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே அழிந்து போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருடங்களாக இந்த அத்திமரத்திலே கனியைத் தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருடமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார் என்றான். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருடங்களாக பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணியாக இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, பெண்ணே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கரங்களை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுகமாக்கினபடியால் ஜெப ஆலயத் தலைவன் கோபமடைந்து மக்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாட்கள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுகமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழியாக, மாயக்காரர்களே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருடங்களாக கட்டியிருந்த ஆபிரகாமின் மகளாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். மக்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் மகிழ்ந்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாக இருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனிதன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான், அது வளர்ந்து பெரிய மரமானது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவிற்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு பெண் எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவோடு பிசைந்து வைத்தாள் என்றார். அவர் எருசலேமுக்கு பயணமாக போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் செய்து கொண்டே போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, விடுதலையாக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உள்ளே பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் மறுமொழியாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் உணவு உண்டோமே, நீர் எங்களுடைய வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரர்களாகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் எல்லா தீர்க்க தரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த மக்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அந்த நாளிலே சில பரிசேயர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் இந்த இடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாக இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு வெளியே ஒரு தீர்க்க தரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்குச் சொல்லுங்கள், எருசலேமே, எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளுவதை போல நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள விருப்பமாக இருந்தேன், உங்களுக்கோ விருப்பமில்லாமற் போனது. இதோ உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் வாழ்த்தப்படத்தக்கவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் வரைக்கும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். லூக்கா அத்தியாயம் 14. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயர்கள் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் உணவு உட்கொள்ளும்படிக்கு சென்றிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனிதன் அவருக்கு முன்பாக இருந்தான். அவனுக்கு என்ன செய்வாரோவென்று மக்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். இயேசு நியாய பண்டிதர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுகமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுகமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் கிணற்றில் விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடமாட்டானா என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போனது. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் திருமண விருந்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னை விட மதிப்புக்குரியவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது கடைசி இடத்தில் போய் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, நண்பனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு பெருமை உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இராவிருந்தாவது பண்ணும்போது உன் நண்பர்களையாவது உன் சகோதரர்களையாவது உன் உறவினர்களையாவது செல்வமுள்ள அண்டை வீட்டாரையாவது அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் நடக்க முடியாதவர்களையும் முடவர்களையும் பார்வையற்றவர்களையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய். அவர்களால் உனக்கு திரும்பச் செய்ய முடியாது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு திரும்பச் செய்யப்படும் என்றார். அவரோடு கூட வந்து இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் உணவு உட்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனிதன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து நேரத்தில் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், நான் கட்டாயமாக போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அதை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், எனக்கு இப்போது தான் திருமணம் முடிந்திருக்கிறது, அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த வேலைக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாக போய் ஏழைகளையும் நடக்க முடியாதவர்களையும் முடவர்களையும் பார்வை அற்றவர்களையும் இங்கே அழைத்து கொண்டு வா என்றான். வேலைக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் வேலைக்காரனை நோக்கி, நீ சாலையோரங்களிலும் குறுகிய வழி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக மக்களை உள்ளே வரும்படி வற்புறுத்தி அழைத்து கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனிதர்களில் ஒருவன் கூட என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். பின்பு அநேக மக்கள் அவரோடு கூட பயணமாக போகும்போது அவர்களிடமாக அவர் திரும்பி பார்த்து, யாராவது ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் விருக்காவிட்டால் எனக்கு சீடனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வராதவன் எனக்கு சீடனாக இருக்க முடியாது. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட விருப்பமாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு வேலையை முடிக்க முடியாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும், இந்த மனிதன் கட்டத் தொடங்கி முடிக்க முடியாமற் போனான் என்று சொல்லி தன்னை ஏளனமாக பேசாத படிக்கு அதை கட்டி முடிப்பதற்கு தனக்கு வேண்டிய பொருளாதாரம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செலவாகும் தொகையை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு போர் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 போர் வீரர்களோடு வருகிற அவனை தான் 10,000 போர் வீரர்களைக் கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்னமே உட்கார்ந்து ஆலோசனை செய்யாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே தூதுவரை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாவது தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனாக இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காவது எருவுக்காவது உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்றார். லூக்கா 15. எல்லா வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயர்களும் வேத பண்டிதர்களும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால், 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை தேடித்திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் மகிழ்ச்சியோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை குடும்பத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட மகிழுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து மகிழ்ச்சி உண்டாகிறதை விட மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அன்றியும் ஒரு பெண் 10 வெள்ளிக்காசுகளை உடையவளாக இருந்து
அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அக்கறையோடு தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் தோழிகளையும் அண்டை வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட மகிழ்ச்சியாக இருங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, சொத்தில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் சொத்தை பங்கிட்டு கொடுத்தான்.
சில நாட்களுக்கு பின்பு
இளைய மகன் தன் சொத்தை விற்று பணத்தை திரட்டி கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக வாழ்ந்து தன் சொத்தை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு
அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டானது.
அப்பொழுது அவன் வறுமைக்குள்ளானான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் வேலையில் சேர்ந்தான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற
தவிட்டினாலே
தன் பசியை தீர்க்க ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது, அவன், என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு நிறைவான உணவு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரலோகத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அற்றவன். உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி
அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரலோகத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அற்றவன் என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் உயர்ந்த ஆடைகளை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் விருந்து கொண்டாடுவோம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் கொண்டாடத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டிற்கு அருகில் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு வேலைக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன்,
உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொடுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு மறுமொழியாக, இதோ இத்தனை வருட காலமாக நான் உமக்கு வேலை செய்து எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தும் என் நண்பர்களோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நீர் ஒருபோதும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்திலே உம்முடைய சொத்துக்களை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொடுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனார், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றான்.
லூக்கா அத்தியாயம் 16. பின்னும் அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி,
செல்வந்தனாகிய ஒரு மனிதனுக்கு நிர்வாகி ஒருவன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய சொத்துக்களை அழித்து போடுகிறதாக எஜமானனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து,
உன்னை குறித்து
நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் நிர்வாகத்தின் கணக்கை கொடு, இனி நீ நிர்வாகியாக இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது அந்த நிர்வாகி, நான் என்ன செய்வேன்? என் எஜமான் நிர்வாக பொறுப்பிலிருந்து என்னை நீக்கி போடுகிறானே. நிலத்தை பண்படுத்துவதற்கும் எனக்கு பலன் இல்லை, பிச்சை எடுக்கவும் வெட்கப்படுகிறேன். நிர்வாக பொறுப்பை விட்டு நான் நீக்கப்படும் போது என்னை தங்களுடைய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னது என்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு
தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி,
நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது நிர்வாகி அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 மூட்டை கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள அந்த நிர்வாகி புத்தியாக செய்தான் என்று எஜமான் பார்த்து அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாக ஒளியின் மக்களை விட இந்த உலகத்தின் மக்கள் தங்களுடைய சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மரிக்கும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவோர் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு நண்பர்களை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான்.
அநீதியான உலக பொருளில்
நீங்கள் உண்மையாக இல்லாவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடம் நேர்மையான சொத்தை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இல்லாவிட்டால் உங்களுக்கு
ஏதாவதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்?
எந்த வேலைக்காரனும் 2 எஜமான்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து
மற்றவனை நேசிப்பான்,
அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும்
உலக பொருளுக்கும்
வேலை செய்ய
உங்களாலே கூடாது என்றார். இவைகளையெல்லாம்
பொருளாசைக்காரர்களாகிய பரிசேயர்களும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனிதர்கள் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனிதர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் இருந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. அனைவரும் பலவந்தமாக அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு ஒழிந்து போவதை விட
வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும்.
தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறவன் விபச்சாரம் செய்கிறான். கணவனாலே விவாகரத்து செய்யப்பட்டவளை திருமணம் செய்கிறவனும் விபச்சாரம் செய்கிறான். செல்வந்தனாகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலை உயர்ந்த உடையும் அணிந்து அனுதினமும் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் சரீர முழுவதும் கொப்பளங்களால் நிறைந்தவனாக அந்த செல்வந்தனுடைய வாசலின் அருகே தங்கி அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் கொப்பளங்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். செல்வந்தனும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்.
பாதாளத்திலே
அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசுருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாக்கை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினியில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இந்த இடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அந்த இடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படியாக நீர் அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உமை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்க தரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் உயிரோடு எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். லூக்கா அத்தியாயம் 17. பின்பு இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் இருக்க முடியாது, ஆனாலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை விட அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் கடலில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாக இருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனம் வருந்தினால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனம் வருந்துகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி, எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படையும். உங்களில் ஒருவனுடைய வேலைக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி பரிமாறும் உடை அணிந்து கொண்டு ஆகாரம் உட்கொள்ளும் வரை எனக்கு வேலை செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு நன்றி சொல்லுவானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் பயனற்ற வேலைக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். பின்பு அவர் எருசலேமுக்கு பயணமாக போகும்போது அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்திற்குள் நுழைந்த போது குஷ்டரோகமுள்ள மனிதர்கள் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகும்போது சுகமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனைத் தவிர மற்றொருவனும்
திரும்பி வர காணோமே என்று சொல்லி
அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார்.
தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, தேவனுடைய ராஜ்யம் கண்களுக்கு தெரியும்படியாக வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவாக இருக்காது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார்.
பின்பு அவர் சீடர்களை நோக்கி, மனிதகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காணமாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடம் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனிதகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுகள் பட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனிதகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா வேளைக்குள் பிரவேசித்த நாள் வரை மக்கள் புசித்து குடித்தார்கள், பெண்ணெடுத்தும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். பெருவெள்ளம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். மக்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் பெய்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனிதகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க வேண்டும். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க வேண்டும். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான்.
அந்த இரவில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்,
மற்றவன் கைவிடப்படுவான். மாவரைக்கிற இரண்டு பெண்களில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு மறுமொழியாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார்.
லூக்கா அத்தியாயம் 18. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதர்களை மதிக்காதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாட்கள் வரை அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனிதர்களை மதிக்காமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்யாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் காரியத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் மனிதகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன்,
மற்றவன் வரி வசூலிப்பவன்.
பரிசேயன் நின்று, தேவனே, நான் கொள்ளைக்காரர்கள், அநியாயக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள் ஆகிய மற்ற மனிதர்களைப் போலவும் இந்த வரி வசூலிப்பவனைப் போலவும் இராததினால்
உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
வாரத்தில் இரண்டு முறை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் பத்தில் ஒரு பங்கை காணிக்கை செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். வரு வசூலிப்பவன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல்
தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாக இரும் என்றான்.
அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஏனென்றால் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பின்பு குழந்தைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீடர்கள் அதைக் கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, எவனாவது சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்கிற கட்டளைகளை நீ தெரிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கைகொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு செல்வம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக செல்வந்தனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது, செல்வந்தன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது சுலபமாக இருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் இரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனிதர்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரர்களையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் பன்னிருவரையும் தம்மிடத்திலே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனிதகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறும். எப்படியென்றால், அவர் யூதர் அல்லாதவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிகாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை சாட்டையினாலே அடித்து கொலை செய்வார்கள். மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாக இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு இயேசு எரிகோவுக்கு சமீபமாக வந்தபோது ஒரு குருடன்
வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். மக்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான்.
நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் அருகில் வந்தபோது இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின்னே சென்றான். மக்கள் எல்லோரும் அதைக் கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். லூக்கா அத்தியாயம் 19. இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகும்போது வரி வசூலிப்பவனும் செல்வந்தனுமாகவும் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் மக்கள் கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை நோக்கி, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதைக் கண்ட அனைவரும், இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, என் சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாக வாங்கினதுண்டானால் 4 மடங்காக திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனிதகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் எருசலேமுக்கு அருகிலிருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் வேலைக்காரர்களில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 பொற்காசுகளை கொடுத்து, நான் திரும்பி வரும் வரைக்கும் இதை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே பிரதிநிதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் பொற்காசுகளை வாங்கியிருந்த அந்த வேலைக்காரர்களில் அவனவன் வியாபாரம் செய்து சம்பாதித்தது எவ்வளவு என்று தெரிந்து கொள்ளும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய பொற்காசுகளினால் 10 பொற்காசுகள் லாபம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை பார்த்து, நல்லது, உத்தம வேலைக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு தலைவனாக இரு என்றான். அப்படியே 2ஆம் வேலைக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய பொற்காசுகளினால் 5 பொற்காசுகள் லாபம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் பார்த்து, நீயும் 5 பட்டணங்களுக்கு தலைவனாக இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவரே, இதோ உம்முடைய பொற்காசு, இதை ஒரு துணியிலே வைத்திருக்கிறேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத வேலைக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனிதன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் பொற்காசை வங்கியிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு பெற்றுக்கொள்வேனே என்று சொல்லி அருகில் நிற்கிறவர்களை பார்த்து, அந்த பொற்காசை அவனுடைய கையில் இருந்து எடுத்து 10 பொற்காசுகள் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 பொற்காசுகள் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு விருப்பமில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய விரோதிகளை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றான். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார்.
அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகிலிருந்த
பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபமாக வந்தபோது தம்முடைய சீடர்கள் 2 பேரை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதிலே நுழையும் போது மனிதர்களில் ஒருவனும் ஒருபோதும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே பார்த்தார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதன் உரிமையாளர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்களுடைய ஆடைகளை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகும்போது அவர்கள் தங்களுடைய ஆடைகளை வழிகளிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு அருகில் வந்தபோது திரளான கூட்டமாகிய சீடர்கள் எல்லோரும் தாங்கள் பார்த்த எல்லா அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா போற்றப்படத்தக்கவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று
மிகுந்த சத்தமாக தேவனை புகழ்ந்தார்கள்.
அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களில் சிலர் அவரை பார்த்து, போதகரே, உம்முடைய சீடர்களைக் கண்டியும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாமலிருந்தால் கல்லுகளே பேசும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் நெருங்கி வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்குரியவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் விரோதிகள் உன்னை சுற்றிலும் மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எல்லா பக்கத்திலும் உன்னை நெருக்கி
உன்னையும் உன்னில் உள்ள உன் மக்களையும்
தரைமட்டமாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்பனை செய்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் வெளியே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெபவீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை திருடர்களுடைய குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாள்தோறும் தேவாலயத்தில் போதகம் செய்து கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் மக்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை சார்ந்து கொண்டிருந்தபடியால் அதை எப்படி செய்வதென்று தெரியாதிருந்தார்கள்.
லூக்கா அத்தியாயம் 2. அந்த நாட்களில் ரோம அரசாட்சிக்குட்பட்ட நாடெங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளையிடப்பட்டது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசத்தின் அதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்ய எல்லோரும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தபடியால் பதிவு செய்வதற்காக தனக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்ட கர்ப்பமாக இருந்த மரியாளை கூட்டிக் கொண்டு கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்து யூதயா நாட்டிலுள்ள பெத்தலகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அங்கே அவர்கள் இருக்கும் போது மரியாளுக்கு பிரசவ நேரம் வந்தது. அவள் தன் தலைப்பிள்ளையான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாததினால் குழந்தையை துணிகளில் சுற்றி கால்நடை தீவன பெட்டியில் படுக்க வைத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி ராத்திரியிலே அவர்களுடைய ஆட்டு மந்தையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதன் அவர்கள் இடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை பார்த்து, பயப்படாமல் இருங்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி கால்நடை தீவன பெட்டியில் படுக்க வைத்திருப்பதை பார்ப்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். உடனே பரலோக தூதர் சேனையின் கூட்டம் தோன்றி அந்த தூதனோடு சேர்ந்து, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, நாம் பெத்தலகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு சொல்லப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி வேகமாக வந்து மரியாளையும் யோசேப்பையும் கால்நடை தீவன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த குழந்தையையும் பார்த்தார்கள். பார்த்து அந்த குழந்தையை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லா மக்களுக்கும் சொன்னார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட அனைவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த காரியங்களை எல்லாம் தன் ஹிருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு தூதர்களால் சொல்லப்பட்டதையும் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் அப்படியே நடந்ததையும் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8வது நாளிலே அது கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடியே குழந்தைக்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பு நாட்கள் முடிந்த பின்பு முதலில் பிறக்கும் ஆண் பிள்ளை கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி குழந்தையை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுப்பதற்காகவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி
மரியாளுடைய சுத்திகரிப்புக்கென்று ஒரு ஜோடி காட்டுப்புறாக்களை அல்லது இரண்டு புறாக்குஞ்சுகளை பலியாக செலுத்துவதற்காகவும் குழந்தையோடு எருசலேமுக்கு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாகவும் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆறுதல் கொடுப்பவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டும் இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண்பதற்கு முன்பே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவராலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. சிமியோன் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்தான். இயேசு என்னும் குழந்தைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்ய அவருடைய பெற்றோர் அவரை உள்ளே கொண்டு வரும்போது சிமியோன் இயேசுவை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி நான் இப்பொழுது சமாதானத்தோடு உயிரை விடுவேன். யூதர் அல்லாதவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் எல்லா மக்களுக்கும் முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணி அனுப்பின இரட்சகரை என் கண்களால் பார்த்தேன் என்றான். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் மரியாளும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை பார்த்து, இதோ இந்த குழந்தையினாலே இஸ்ரவேலில் அநேகர் தேவனை விட்டு விலகுவதற்கும் தேவனிடத்தில் வருவதற்கும் மக்களால் விரோதமாக பேசப்படும் அவர்களை எச்சரிக்கும் ஒரு அடையாளமாகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முடிவிலே தேவனை பற்றி அநேக இருதயங்களின் சிந்தனைகள் வெளிப்படும். உன் இருதயம் பட்டயத்தினால் குத்தப்பட்டது போல வேதனைப்படும் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னாள் என்ற பெயர் கொண்ட வயதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் திருமணம் செய்து 7 வருடங்கள் மட்டுமே புருஷனோடு வாழ்ந்தாள். 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு போகாமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்த நேரத்திலே வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோருக்கும் இயேசுவை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்களுடைய சொந்த ஊரான நாசரேத்திற்கு திரும்பி போனார்கள். அந்த பிள்ளை வளர்ந்து பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசுவின் பெற்றோர் ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவிற்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போனார்கள். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்துவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாமல் இருந்தது. இயேசு பயணம் செய்கிறவர்களின் கூட்டத்தோடு இருப்பார் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஒரு நாள் பயணம் சென்ற பின்பு உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இயேசுவை தேடினார்கள். அவர் அங்கே இல்லாததினால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாட்களுக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் பேசுகிறதை கவனிப்பதையும் அவர்களிடம் கேள்விகளை கேட்பதையும் பார்த்தார்கள். இயேசு பேசுவதை கேட்ட எல்லோரும் அவருடைய புத்தியையும் அவர் போதகர்களுடைய கேள்விகளுக்கு சொன்ன பதில்களையும் குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவின் பெற்றோரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடினோம் என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவின் காரியங்களை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களோடு போய் நாசரேத்தூருக்கு சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவருடைய தாயார் இந்த விஷயங்களையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனிதர்கள் தயவிலும் அதிகமாக வளர்ந்தார்.
லூக்கா 20. அந்த நாட்களிலே அவர் தேவாலயத்திலே மக்களுக்கு உபதேசித்து நற்செய்தியை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் மூப்பர்களும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஞானம் தேவனால் உண்டாயிற்றோ மனிதர்களால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ள யோசனை செய்து, தேவனால் உண்டானது என்று சொல்வோமானால் பின்னை ஏன் அவனை நம்பவில்லை என்று கேட்பார். மனிதர்களால் உண்டானது என்று சொல்வோமானால் மக்கள் எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லெறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று மறுமொழி சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றார். பின்பு அவர் மக்களுக்கு சொல்ல தொடங்கின உவமையாவது, ஒரு மனிதன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரர்களுக்கு குத்தகையாக விட்டு நீண்ட நாட்களாக வெளிதேசத்திற்கு சென்றிருந்தான். அந்த தோட்டக்காரர்கள் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பங்கை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவரிடத்தில் ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர்கள் அவனை அடித்து ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு வேலைக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிவிட்டார்கள். அவன் மூன்றாம் முறையும் ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான மகனை அனுப்பினால் அவனையாவது பார்த்து பயப்படுவார்கள் என்று நினைத்து அவனை அனுப்பினான். தோட்டக்காரர்கள் அவனை கண்டபோது, இவனே வாரிசு, சொத்தை நம்முடையதாக்கும் படிக்கு இவனை கொன்று போடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரர்களை அழித்து திராட்சை தோட்டத்தை வேறொரு தோட்டக்காரர்களிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு, அப்படியாகாதிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லானது என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் பொருள் என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை அழித்து போடும் என்றார். பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் தங்களை குறித்து இந்த உதாரணத்தை சொன்னார் என்று அறிந்து அந்த நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் மக்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் நேரம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாக நடிக்கிற ஒற்றர்களை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாக பேசி உபதேசிக்கிறீர் என்றும் பட்ச பாதம் இல்லாமல் தேவனுடைய வழிமுறைகளை உண்மையாக போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஒரு ஞானயத்தை எனக்கு காண்பியுங்கள். இதிலிருக்கிற உருவமும் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுக்கு உரியதை ராயனுக்கும் தேவனுக்கு உரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை மக்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன பதிலை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருந்தார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாக இருந்து சந்ததி இல்லாமல் மரித்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை திருமணம் செய்து தன் சகோதரனுக்கு சந்ததி உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து சந்ததி இல்லாமல் மரித்து போனான். பின்பு இரண்டாம் சகோதரன் அவளை திருமணம் செய்து அவனும் சந்ததி இல்லாமல் மரித்து போனான். மூன்றாம் சகோதரனும் அவளை திருமணம் செய்தான். அப்படியே 7 பேரும் அவளை திருமணம் செய்து சந்ததி இல்லாமல் மரித்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த பெண்ணும் மரித்து போனாள். இவ்விதமாக 7 பேரும் அவளை திருமணம் செய்திருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, இந்த உலகத்தின் மக்கள் பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்குதலையும் அடைய தகுதியானவராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் எடுப்பதில்லை, பெண் கொடுப்பதில்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் மக்களானபடியால் தேவ தூதர்களுக்கு நிகரானவர்களுமாக தேவனுடைய மக்களுமாக இருப்பார்கள். அல்லாமலும் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாக்கியத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியென்றால், யெகோவாவை ஆபிரகாமின் தேவனென்றும் ஈசாக்கின் தேவனென்றும் யாக்கோபின் தேவனென்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாக இல்லாமல் ஜீவனுள்ளோரின் தேவனாக இருக்கிறார். எல்லோரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது வேத பண்டிதர்கள் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாகச் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. அவர் அவர்களை பார்த்து, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய விரோதிகளை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பக்கத்தில் உட்காரும் என்று யெகோவா என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புத்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி என்றார். பின்பு மக்கள் எல்லோரும் கேட்கும் போது அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வணக்கங்களை பெறவும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான இருக்கையில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் செய்கிற வேத பண்டிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் அதிக தண்டனையை அடைவார்கள் என்றார். லூக்கா அத்தியாயம் 21. அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது செல்வந்தர்கள் காணிக்கை பெட்டியிலே தங்களுடைய காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லோரையும் விட அதிகமாய் போட்டாள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய நிறைவிலிருந்தெடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தான் வாழ்வதற்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, போதகரே, இவைகள் எப்பொழுது நடக்கும்? இவைகள் நடக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாற்றாதபடிக்கு கவனமாக இருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை வைத்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் நெருங்கிவிட்டது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். சண்டைகளையும் கலவரங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாமல் இருங்கள். இவைகள் முன்னதாக நடக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, மக்களுக்கு எதிராக மக்களும் தேசத்திற்கு எதிராக தேசமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவர்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் ஆளுநர்கள் முன்பாகவும் உங்களை கொண்டு வந்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது நீங்கள் சாட்சி சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே என்ன பதில் சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்களுடைய மனதிலே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் முடியாத வார்த்தையையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரர்களாலும் சொந்த மக்களாலும் நண்பர்களாலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தினாலே எல்லோரையும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்களுடைய தலைமுடியில் ஒன்றாவது அழியாது. உங்களுடைய பொறுமையினால் உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் படை வீரர்களால் முற்றுகை இட்டிருப்பதை நீங்கள் பார்க்கும் போது அதன் அழிவு நெருங்கிவிட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் கிராமத்தில் இருக்கிறவர்கள் நகரத்தில் நுழையாமல் இருக்கவும் வேண்டும். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிகட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இக்கட்டும் இந்த மக்கள் மேல் தண்டனையும் உண்டாகும். வாளால் கொலை செய்யப்பட்டு விழுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்துக்கொண்டு போகப்படுவார்கள். யூதர் அல்லாதவர்களின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் யூதர் அல்லாதவர்களால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள மக்களுக்கு தத்தளிப்பும் இக்கட்டும் உண்டாகும். கடலும் அலைகளும் முழக்கமாக இருக்கும். வானத்தின் கோள்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனிதர்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனிதகுமாரன் அதிக வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை பார்ப்பார்கள். இவைகள் நடக்க தொடங்கும் போது உங்களுடைய மீட்பு அருகில் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்கிறதை நீங்கள் பார்க்கும்போது வசந்த காலம் நெருங்கிவிட்டது என்று அறியீர்கள். அப்படியே இவைகள் நடக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் நெருங்கிவிட்டதென்று அறியுங்கள். இவையெல்லாம் நடப்பதற்கு முன் இந்த சந்ததி அழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்களுடைய இருதயங்கள் சாப்பாட்டு பிரியத்தினாலும் குடிவெறியினாலும் உலக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினைக்காத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் கவனமாக இருங்கள். உலகமெங்கும் குடியிருக்கிற எல்லோர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகவே இனி நடக்கப் போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் செய்து விழித்திருங்கள் என்றார். அவர் பகல் நேரங்களில் தேவாலயத்திலே போதகம் செய்து கொண்டும் இரவு நேரங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். மக்கள் எல்லோரும் அவருடைய போதகத்தை கேட்பதற்காக அதிகாலமே தேவாலயத்திற்கு வருவார்கள். லூக்கா அத்தியாயம் 22. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நெருங்கிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து மக்களுக்கு பயந்தபடியினால் எவ்விதமாக இதை செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 பேரில் ஒருவனாகிய
இஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட
யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரிகளிடத்திலும் படைத்தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் விதத்தை குறித்து அவர்களோடு ஆலோசனை செய்தான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு படம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து மக்கள் கூட்டமில்லாத நேரத்தில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்கா ஆட்டை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிப்பதற்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் செய்யுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் செய்ய விருப்பமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் நுழையும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின்னே சென்று
அவன் போகும் வீட்டிற்குள்
நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை பார்த்து, நான் என் சீடர்களோடு பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் செய்தார்கள். நேரம் வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலர்களும் வந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் வரைக்கும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் நான் திராட்சை ரசத்தை பருகுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் செய்த பின்பு அவர் அந்த படிய பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய ஒப்பந்தமாக இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டபடியே மனிதகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனிதனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்கத் தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது. அவர் அவர்களை பார்த்து, யூதரல்லாத இனத்தாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் நற்பணியாளர்கள் என்று எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் சேவை செய்கிறவனைப் போலவும் இருக்க வேண்டும். பந்தியில் உட்கார்ந்திருக்கிறவனோ சேவை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தியில் உட்கார்ந்திருக்கிறவன் அல்லவா? அப்படியிருந்தும் நான் உங்களுடைய நடுவிலே சேவை செய்கிறவனைப் போல இருக்கிறேன். மேலும் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகவே என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் சாப்பிட்டு குடித்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தின் மேல் அமருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை முரத்தினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். நானோ உன் நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை திடப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவர் அவனை பார்த்து, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை பார்த்து, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் காலணிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்றார். அவர்கள், ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டயம் இல்லாதவன் தன் ஆடையை விற்று ஒரு பட்டயத்தை வாங்க வேண்டும்.
அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக
எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பின்பற்றிய காரியங்கள் நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர், போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீடர்களும் அவரோடு கூட போனார்கள். அந்த இடத்தை அடைந்த பொழுது அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு
ஜபம் செய்யுங்கள் என்று சொல்லி
அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு விருப்பமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின் படியல்ல உம்முடைய விருப்பத்தின் படியே ஆகக் கடவுது என்று ஜபம் செய்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை திடப்படுத்தினான். அவர் மிகவும் வேதனைப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் செய்தார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. அவர் ஜபம் செய்து முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீடர்களிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே தூங்குகிறதைக் கண்டு
நீங்கள் தூங்குகிறது என்ன?
சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்து இருந்து ஜபம் செய்யுங்கள் என்றார். அவர் அப்படி பேசும் போது மக்கள் கூட்டமாக வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்வதற்காக அவரிடத்தில் நெருங்கினான். இயேசு அவனை பார்த்து, யூதாசே, முத்தத்தினாலேயா மனிதகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சுற்றி நின்றவர்கள் நடக்கப் போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காது அறுந்து விழும்படி வெட்டினான். அப்பொழுது இயேசு, போதும், நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாக வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து படைத்தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு திருடனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கும் போது நீங்கள் என்னை பிடிக்க முற்படவில்லை. இதுதான் உங்களுடைய நேரமும் இருளின் அதிகாரமுமாக இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின்னே சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவன் நெருப்பின் அருகில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், பெண்ணே, அவனை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தான். சிறிது நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனிதனே, நான் இல்லை என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து,
உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான்,
இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனிதனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவியது. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று முறை மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைத்து வெளியே போய் மனம் கசந்தழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனிதர்கள்
அவரை கேலி செய்து
அடித்து அவருடைய கண்களை கட்டி
அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்?
அதை தீர்க்க தரிசனத்தினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக அவதூறான வார்த்தைகளையும் அவருக்கு எதிராக பேசினார்கள். விடியற்காலமான போது மக்களின் மூப்பர்களும்
பிரதான ஆசாரியர்களும்
வேத பண்டிதர்களும் கூடி வந்து தங்களுடைய ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலையும் செய்ய மாட்டீர்கள். இது முதல் மனிதகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லோரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவது என்ன?
நாமே
இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள்.
லூக்கா அத்தியாயம் 23.
அவர்களுடைய கூட்டாத்தார் எல்லோரும் எழுந்திருந்து அவர் பிலாத்தினிடத்தில் கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி மக்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு மறுமொழியாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் மக்களையும் பார்த்து, இந்த மனிதனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இந்த இடம் வரைக்கும் யூதயா தேசமெங்கும் உபதேசம் செய்து மக்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனிதன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானவர் என்று அறிந்து, அந்த நாட்களிலே எருசலேமிலே வந்திருந்த
ஏரோதனிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து
அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும்
அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாக ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை பார்த்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து
அவரிடத்தில் கேள்வி கேட்டான்.
அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் அவர் மேல் பிடிவாதமாக குற்றம் சுமத்தி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் வீரர்களோடு கூட அவரை
நிந்தித்து கேலி செய்து
மினுக்கான ஆடையை அவருக்கு அணிந்து அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான்.
முன்னே ஒருவருக்கு ஒருவர் விரோதிகளாக இருந்த
பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் நண்பர்களானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் மக்களையும் கூடி வர செய்து அவர்களை பார்த்து, மக்களை கலகத்திற்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனிதனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்திற்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, எனவே இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலை ஆக்குவது வழக்கமாக இருந்தபடியால் அப்படி சொன்னான். மக்கள் எல்லோரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும் என்று
சத்தமிட்டு கேட்டார்கள்.
அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலவரத்தின் நிமித்தமும் கொலை குற்றத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலை ஆக்க விரும்பி மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டார்கள். அவன் மூன்றாம் முறை அவர்களை பார்த்து, ஏன் இவன் என்ன குற்றம் செய்தான்? மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகவே நான் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றான். அப்படியிருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியர்களும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலவரத்தின் நிமித்தமும் கொலை குற்றத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்த பரபாசை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலை ஆக்கி இயேசுவையோ அவர்கள் விருப்பத்திற்கு ஒப்புக்கொடுத்தான். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிறபோது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவருக்கு பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான மக்களும் அவருக்காக கதறி அழுகிற பெண்களும் அவருக்கு பின்னே சென்றார்கள். இயேசு அவர்கள் பக்கமாக திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத மார்பகங்களும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு இரண்டு பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும், அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும், அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய ஆடைகளை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். மக்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு அதிகாரிகளும் அவரை ஏளனம் செய்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே இரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் வீரர்களும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதர்களின் ராஜாவானால் உன்னை இரட்சித்துக் கொள் என்று அவரை கேலி செய்தார்கள். இவன் யூதர்களுடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது.
அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக் கொள் என்று அவரை இழிவாக பேசினான். மற்றவன் அவனை பார்த்து, நீ இந்த தண்டனைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது
அடியேனை நினைந்தருளும் என்றான்.
இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு நீ
என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்,
உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய பகல் 12 மணியாக இருந்தது. 3 மணி வரைக்கும் பூமியெங்கும் இருள் உண்டானது. சூரியன்
இருள் அடைந்தது.
தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று
மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார்.
இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100 அதிபதி சம்பவித்ததைக் கண்டு, மெய்யாகவே இந்த மனிதன் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த மக்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்தபொழுது தங்களுடைய மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள்.
அவருக்கு அறிமுக மாணவர்கள் எல்லோரும்,
கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின்னே சென்ற பெண்களும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். அவன் யூதர்களுடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும், யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதிக்காதவனுமாக இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய்,
இயேசுவின் சரீரத்தைக் கேட்டு அதை இறக்கி மெல்லிய துணியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதும் ஒருபோதும் ஒருவனும் வைக்கப்படாததுமாக இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமானது. கலிலேயாவிலிருந்து அவருடன் வந்திருந்த பெண்களும் பின்னே சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கட்டளையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள்.
லூக்கா அத்தியாயம் 24. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் செய்த கந்தவர்க்கங்களை அந்த பெண்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில பெண்களோடு கூட கல்லறைக்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்த்து உள்ளே நுழைந்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகவும் கலக்கமடைந்திருக்கும் போது பிரகாசமுள்ள ஆடை அணிந்திருந்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த பெண்கள் பயப்பட்டு தலை குனிந்து தரையை பார்த்து நிற்கும் போது அந்த இரண்டு பேரும் அவர்களை பார்த்து, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனித குமாரன் பாவிகளான மனிதர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைத்து பாருங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த செய்திகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்றெல்லோருக்கும் தெரிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலர்களுக்குச் சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற பெண்களுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கும்போது துணிகளை தனியே வைத்திருக்க கண்டு சம்பவித்ததைக் குறித்து தனக்குள்ளே ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தொலைவில் உள்ள எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகும்போது இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி உரையாடிக் கொண்டிருக்கும் போது இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாக நடந்து கொண்டே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கீழையொப்பா என்பவன் மறுமொழியாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செயலிலும் சொல்லிலும் வல்லமை உள்ள தீர்க்க தரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியர்களும் அதிகாரிகளும் அவரை மரண தண்டனைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாட்களாகிறது. ஆனாலும் எங்களுடைய கூட்டத்தைச் சேர்ந்த சில பெண்கள் அதிகாலமே கல்லறை நிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதர்களை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்கச் செய்தார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை நிடத்திற்கு போய் பெண்கள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்புகிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதல் எல்லா தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அந்த சமயத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு அருகில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தொடர்ந்து போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை பார்த்து, நீர் எங்களுடனே தங்கியிரும், மாலை நேரமானது, பொழுதும் போனது என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களோடு கூட தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, வழியிலே அவர் நம்முடனே பேசி
வேதவாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு காட்சி அளித்தார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கும் போது தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்களுடைய இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கரங்களையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கரங்களையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் நம்பாமல் ஆச்சரியப்படும் போது சாப்பிடுவதற்கு ஏதாவது இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் துண்டையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக சாப்பிட்டார். அவர்களை பார்த்து, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் புத்தகங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த செய்திகள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை பார்த்து, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்த நிலையிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி எல்லா தேசத்தினர்களுக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் செய்ததை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமேன். லூக்கா அத்தியாயம் 3. திபேரியு பேரரசர் அரசாண்ட 15 வருடத்தில் பொந்தியு பிலாத்து யூதயா நாட்டிற்கு அதிபதியாகவும் ஏரோது கலிலேயாவிற்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு இத்துரேயா மற்றும் திராகொனித்து நாட்டிற்கும் அதிபதியாகவும் லிசானியா அபிலேனேக்கு அதிபதியாகவும் அண்ணாவும் காய்ஃபாவும் பிரதான ஆசாரியர்களாகவும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது. அப்பொழுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், எல்லா மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் நேராகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான எல்லோரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்க தரிசியின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அவன் யோர்தான் நதிக்கு அருகில் உள்ள தேசத்திற்கு போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்ஞானம் பெறுவதற்கு வந்த மக்கள் கூட்டத்தை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு தகுந்த கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலே போடப்படும் என்றான். அப்பொழுது மக்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் மறுமொழியாக, 2 மேலாடையை வைத்திருக்கிறவன் ஒன்றும் இல்லாதவனுக்கு அதில் ஒன்றை கொடுக்க வேண்டும், உணவு வைத்திருப்பவனும் அப்படியே செய்ய வேண்டும் என்றான். வரி வசூலிப்பவர்களும் ஞானஸ்ஞானம் பெறுவதற்கு வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதற்கு மேல் அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் வீரர்களும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் யாரிடமும் கட்டாயப்படுத்தி பணம் வாங்காமலும் ஒருவன் மேலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்களுடைய சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். யோவானை பற்றி, இவன்தான் கிறிஸ்துவோ என்று மக்கள் எல்லோரும் நினைத்து கொண்டு தங்களுடைய இருதயங்களில் யோசித்துக் கொண்டிருக்கும் போது யோவான் எல்லோருக்கும் மறுமொழியாக, நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுக்கிறேன், என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய கால் அணிகளின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியானவன் இல்லை, அவர் பரிசுத்த ஆவியானவராலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் சுத்தம் செய்து தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் மக்களுக்குச் சொல்லி பிரசங்கித்தான். தேசத்தின் அதிபதி ஆகிய ஏரோது அவன் சகோதரன் பிலிப்புவின் மனைவியாகிய யோரோதியாளை திருமணம் செய்ததாலும் அவன் செய்த மற்ற பொல்லாங்குகளுக்காகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது ஏரோது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் போதாதென்று யோவானை பிடித்து சிறையில் அடைத்து வைத்தான். மக்கள் எல்லோரும் ஞானஸ்ஞானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்ஞானம் பெற்று ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிடம் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவராக இருந்தார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி என்னாவின் குமாரன், என்னா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகூம் எஸ்லியின் குமாரன், எஸ்லி நங்காயின் குமாரன், நங்காய் மாகாத்தின் குமாரன், மாகாத் மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா சேமேயின் குமாரன், சேமே யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதாவின் குமாரன், யூதா யோவன்னாவின் குமாரன், யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா செருபாபேலின் குமாரன், செருபாபேல் சலாத்தியேலின் குமாரன், சலாத்தியேல் நேரியின் குமாரன், நேரி மெல்கியின் குமாரன், மெல்கி அத்தியின் குமாரன், அத்தி கோசாமின் குமாரன், கோசாம் எல்மோதாமின் குமாரன், எல்மோதாம் ஏரின் குமாரன், ஏர் யோசேயின் குமாரன், யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரியமின் குமாரன், யோரிம் மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனானின் குமாரன், யோனாம் எலியாக்கீமின் குமாரன், எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மைனாயின் குமாரன், மைனான் மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேத்தின் குமாரன், ஓபேத் போவாஸின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நகசோனின் குமாரன், நகசோன் அம்மினதாபின் குமாரன், அம்மினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேஸின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன், யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரஹாமின் குமாரன், ஆபிரஹாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் சேரூக்கின் குமாரன், சேரூக் ரெகுவின் குமாரன், ரெகு பேலேக்கின் குமாரன், பேலேக் ஏபேரின் குமாரன், ஏபேர் சாலாவின் குமாரன், சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்
மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேத்தின் குமாரன், யாரேத் மகலாலேயின் குமாரன், மகலாலேயல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோஸின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன்.
லூக்கா அத்தியாயம் 4. இயேசு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராக யோர்தானை விட்டு திரும்பி பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டானது. அப்பொழுது சாத்தான் அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல் அப்பமாக மாறும்படி சொல்லும் என்றான். இயேசு மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமில்லை தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு சாத்தான் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உமக்கு அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் என்னுடைய பொறுப்பில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன், நீர் என் முன் பணிந்து தொழுது கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய யெகோவாவை மட்டும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு மட்டும் ஆராதனை செய் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உச்சியில் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரன் என்றால் இங்கே இருந்து கீழே குதியும், ஏனென்றால் உம்மை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் மோதாதபடி அவர்கள் உம்மை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய யெகோவாவை சோதித்து பார்க்காதிருப்பாயாக என்றும் சொல்லி இருக்கிறதே என்றார். சாத்தான் இயேசுவை பல விதங்களில் சோதித்து முடித்த பின்பு சிலகாலம் அவரை விட்டு விலகிப் போனான். பின்பு இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவிற்கு திரும்பி போனார். அவரை பற்றிய செய்தி சுற்றிலும் இருக்கிற தேசங்களெல்லாம் பரவியது. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லோராலும் புகழப்பட்டார். ஒரு நாள் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்கு சென்று வேதத்தை வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, யெகோவாவுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், எளியவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் காயப்பட்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையையும் ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் இந்த வருடம் யெகோவாவுடைய கிருபையின் வருடம் என்பதை சொல்லவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை அவர் பார்த்து அதை வாசித்து பின்பு புத்தகத்தை சுருட்டி பணிவிடை செய்பவனிடம் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோரும் அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, நீங்கள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்று நிறைவேறியது என்றார். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் பேசின கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவர்களில் சிலர், இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடம் வைத்தியனே, உன்னை நீயே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியைச் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் நீ செய்த செயல்களையெல்லாம் உன் சொந்த ஊராகிய இங்கேயும் செய் என்று சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் ஒரு தீர்க்க தரிசியை அவனுடைய சொந்த ஊரிலே ஒருவனும் அங்கீகரிக்க மாட்டான் என்று நிச்சயமாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அன்றியும் எலியா தீர்க்க தரிசி வாழ்ந்த நாட்களிலே 3 வருடங்களும் 6 மாதங்களும் வானம் அடைக்கப்பட்டு மழை இல்லாமல் தேசமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலில் அநேக விதவைகள் இருந்தார்கள். இருந்தாலும் எலியா தீர்க்க தரிசி இவர்களில் எந்த ஒரு யூத விதவையிடமும் அனுப்பப்படாமல் சீதோன் நாட்டிலுள்ள சரெப்தா
என்னும் ஊரில் இருந்த ஒரு விதவையிடம் அனுப்பப்பட்டான். அல்லாமலும் எலிசா தீர்க்க தரிசியின் காலத்திலே இஸ்ரவேலில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். இருந்தாலும் சீரியா தேசத்தை சேர்ந்த நாகமானை தவிர அவர்களில் வேறு ஒருவனையும் எலிசா சுத்தமாக்கவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்டபொழுது கடும் கோபமடைந்து எழுந்திருந்து அவரை ஊருக்கு வெளியே தள்ளி தங்களுடைய ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் உச்சியிலிருந்து அவரை தலைகீழாக தள்ளி விடுவதற்காக அந்த இடத்திற்கு கொண்டு போனார்கள். ஆனால் அவர் அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர் நகூம் என்னும் பட்டணத்திற்கு வந்து ஓய்வு நாட்களில் மக்களுக்கு போதனை பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? நீர் யார் என்று நான் அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அதிக சத்தமிட்டுச் சொன்னான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு வெளியே போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை மக்களின் நடுவே கீழே தள்ளி அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவரை பற்றின புகழ் சுற்றிலுமிருந்த இடங்களில் எல்லாம் பரவியது. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிற்கு போனார். அங்கு சீமோனுடைய மாமியார் கடும் ஜுரத்தோடு படுத்திருந்தாள். அவளை குணமாக்க வேண்டும் என்று அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடம் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கியது. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது மக்கள் எல்லோரும் பலவிதமான வியாதிகளால் கஷ்டப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கரங்களை வைத்து அவர்களை சுகமாக்கினார். பிசாசுகளும், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டு போனது. அவர் கிறிஸ்து என்று பிசாசுகளுக்கு தெரிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச விடாமல் அதட்டினார். சூரியன் உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். அநேக மக்கள் அவரை தேடி அவரிடம் வந்து அவர்களை விட்டு போக வேண்டாம் என்று அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும், இதற்காகத்தான் அனுப்பப்பட்டேன் என்றார். அப்படியே கலிலேயா நாட்டிலுள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணிக் கொண்டு வந்தார். லூக்கா அத்தியாயம் 5. பின்பு அவர் கெனேசரேத்து கடலின் அருகே நின்றபோது மக்கள் கூட்டம் தேவ வசனத்தை கேட்பதற்காக அவரிடம் நெருங்கி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்று கொண்டிருந்த இரண்டு படகுகளைக் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் படகுகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு படகில் ஏறி, அது சீமோனுடைய படகாக இருந்தது, அதை கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து மக்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் முயற்சி செய்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, இருப்பினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போடுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் வலைகளை போட்டு அவர்கள் வலைகள் கிழிந்து போகும் அளவிற்கு அதிகமான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிழ்ந்து போகும் அளவிற்கு நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் அதிகமான மீன்களை பிடித்ததினால் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த எல்லோருக்கும் பிரமிப்பாக இருந்ததால் அப்படிச் சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபேதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபும் யோவானும் அப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
பயப்படாதே, நீ இனி மனிதர்களை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டுபோய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கும்போது குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் இயேசுவைக் கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என்னை சுத்தப்படுத்த உம்மால் முடியும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு விருப்பம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது. அவர் அவனை நோக்கி, நீ இதை யாருக்கும் உடனே சொல்லாமல் நீ எருசலேமுக்குப் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானதினால் மோசே கட்டளையிட்டபடி அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவரை பற்றிய செய்தி அதிகமாக பரவியது. அநேக மக்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்களுடைய நோய்கள் நீங்கி சுகமடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனிமையாகச் சென்று ஜபம் பண்ணிக் கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதயா நாடுகளிலுள்ள எல்லா கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயர்களும் வேத பண்டிதர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். நோயாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை அவரிடம் இருந்தது. அப்பொழுது சில மனிதர்கள் பக்கவாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவருக்கு முன்பாக வைக்கவும் முயற்சித்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போக முடியாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக மக்களின் மத்தியில் இயேசுவிற்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு பக்கவாதக்காரனை நோக்கி, மனிதனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் யோசனை பண்ணி, தேவ நிந்தனை சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ அல்லது எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனித குமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பக்கவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டிற்கு போனான். அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு வரி வசூலிக்கும் மையத்தில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி வசூலிக்கும் ஒருவனைக் கண்டு, என்னை பின்பற்றி வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின்னே சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக வரி வசூலிப்பவர்களும் மற்றவர்களும் அவர்களோடு பந்தியில் இருந்தார்கள். வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் அவருடைய சீடர்களுக்கு எதிராக முறுமுறுத்து, நீங்கள் வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிடுகிறதும் குடிக்கிறதும் ஏன் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவையே தவிர சுகமாக உள்ளவர்களுக்கு தேவை இல்லை. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் செய்து வருகிறார்கள், பரிசேயர்களுடைய சீடர்களும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் சாப்பிடவும் குடிக்கவும் செய்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கும் போது மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்கச் சொல்ல முடியுமா? மணவாளன் அவர்களை விட்டு போகும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். அவர்களுக்கு ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய ஆடையின் துண்டை பழைய ஆடையோடு வைத்து இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய ஆடை பழைய ஆடைக்கு பொருத்தமாக இருக்காது. ஒருவனும் புதிய திராட்சை ரசத்தை பழைய தோல் பைகளில் ஊற்றி வைக்க மாட்டான். ஊற்றி வைத்தால் புதிய திராட்சை ரசம் தோல் பைகளை கிழித்து போடும், திராட்சை ரசமும் சிந்தி போகும், தோல் பைகளும் கெட்டுப்போகும். புதிய திராட்சை ரசத்தை புதிய தோல் பைகளில் ஊற்றி வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரமாக இருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய திராட்சை ரசத்தை குடித்த உடனே புதிய திராட்சை ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய திராட்சை ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். லூக்கா அத்தியாயம் 6. பஸ்கா பண்டிகையின் இரண்டாம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே இயேசு வயல் வெளியில் நடந்து போகும்போது அவருடைய சீடர்கள் கதிர்களைக் கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயர்களில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிற்குச் சென்று ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாத தேவ சமூகத்தின் அப்பங்களை கேட்டு வாங்கி தான் சாப்பிட்டதுமல்லாமல் தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும், மனிதகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திற்குச் சென்று உபதேசித்தார். அங்கே வலது கை சூம்பின ஒரு மனிதன் இருந்தான். அப்பொழுது வேத பண்டிதர்களும் பரிசெயர்களும் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஓய்வு நாளில் சுகமாக்குவாரோ என்று அவரை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையை உடைய மனிதனை நோக்கி, நீ எழுந்து நடுவில் நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ அல்லது ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லோரையும் சுற்றி பார்த்து அந்த மனிதனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையைப் போல குணமானது. அவர்களோ அதிக கோபம் கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை பண்ணினார்கள். அந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீடர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரென்றால், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சியுமோன், அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தொலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. பின்பு அவர் அவர்களுடன் இறங்கி சமமான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீடர்கள் அநேகரும் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காகவும் தங்களுடைய வியாதிகளிலிருந்து குணமாக்கப்படுவதற்காகவும் யூதயா மற்றும் எருசலேம் நகரங்களில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் அநேக மக்கள் வந்திருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே மக்கள் எல்லோரும் அவரை தொடுவதற்காக முயற்சி செய்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி பார்த்து, தரித்திரர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி சிரிப்பீர்கள். மனிதகுமாரனை பின்பற்றுவதால் மக்கள் உங்களை பகைத்து, உங்களை நிராகரித்து, உங்களை அவமதித்து, உங்களுடைய பெயரை பொல்லாததென்று சொல்லி உங்களை தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்த நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருங்கள். பரலோகத்தில் உங்களுடைய பலன் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படித்தான் செய்தார்கள். செல்வந்தர்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்களுடைய ஆறுதலை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். திருப்தி உள்ளவர்களாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ, நீங்கள் பசியாக இருப்பீர்கள். இப்பொழுது சிரிக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனிதர்களும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ. அவர்களுடைய முற்பிதாக்கள் கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்தும் அப்படித்தான் பேசினார்கள். என் வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பகைவர்களை நேசியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை அவமதிக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கண்ணத்தில் அறைகிறவனுக்கு மறு கண்ணத்தையும் காட்டு, உன் மேல் ஆடையை எடுத்துக் கொள்ளுகிறவன் உன் ஆடையையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேட்காதே, மனிதர்கள் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்களும் நேசித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்களும் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே, உங்களுடைய பகைவர்களை நேசியுங்கள், நன்மை செய்யுங்கள், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுடைய பலன் அதிகமாக இருக்கும். உன்னதமான தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. எனவே உங்களுடைய பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லாதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று சொல்லப்படாமல் இருப்பீர்கள். மற்றவர்களை தண்டனைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்களுடைய மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பார்வை அற்றவனுக்கு பார்வை அற்றவன் வழிகாட்ட முடியுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீடன் தன் குருவிற்கு மேலானவன் இல்லை. பயிற்சியில் முழுமையாக தேறினவன் தன் குருவைப் போல இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற மரத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற மரத்தை பார்க்காமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுகிறேன் என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற மரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடும் வழியை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடுக்காது. ஒவ்வொரு மரமும் அதன் கனியினால் அறியப்படும். முற்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதுமில்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனிதன் தன் ஹிருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனிதன் தன் ஹிருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். ஹிருதயத்தின் நிறைவினால் அவனவனுடைய வாய் பேசும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஆழமாக தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியாமல் போனது. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்து போனது என்றார். லூக்கா அத்தியாயம் 7. இயேசு தம்முடைய வார்த்தைகளையெல்லாம் மக்கள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர் நகூமுக்கு போனார். அங்கே 100 பேர் கொண்ட படைப்பிரிவின் அதிபதி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதியால் மரணவேதனைப்பட்டான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை கேட்டுக்கொள்ள யூதர்களுடைய ஆலய மூப்பர்களை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை தாழ்மையாக வேண்டிக் கொண்டு, நீர் அவனுக்கு இந்த தயவு செய்கிறதற்கு அவன் தகுதி உடையவனாக இருக்கிறான், அவன் நம்முடைய மக்களை நேசித்து நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு போனார். வீட்டிற்கு அருகில் சென்றபோது அந்த படை அதிபதி தன் நண்பரை நோக்கி, நீங்கள் இயேசுவிடம் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் தகுதியானவன் இல்லை, உம்மிடத்திற்கு வர நான் என்னை தகுதியானவனாக நினைக்கவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகம் பெறுவான், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போர் வீரர்களும் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு அவருக்கு பின்னே வருகிற மக்களை பார்த்து, இஸ்ரவேலிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இதுவரை கண்டதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வியாதியாக கிடந்த வேலைக்காரன் சுகம் பெற்றிருந்ததைக் கண்டார்கள். மறுநாளிலே இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீடர்களும் திரளான மக்களும் அவரோடு போனார்கள். அவர் அந்த ஊரின் தலைவாசலுக்கு அருகில் வந்தபோது மரித்துப்போன ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வந்தார்கள். அவன் தன் விதவை தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அந்த ஊரில் உள்ள அநேக மக்கள் அவளோடு வந்தார்கள். இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனம் இறங்கி அழவேண்டாம் என்று சொல்லி அருகில் வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்து கொண்டு வந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயாரிடம் ஒப்படைத்தார். எல்லோரும் பயந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும், தேவன் தமது மக்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதும் சுற்றியிருக்கிற பகுதிகள் எல்லாவற்றிலும் பிரசித்தமானது. இவைகளையெல்லாம் யோவானுடைய சீடர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீடர்களை இரண்டு பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அவர்கள் இயேசுவிடம் வந்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்றார்கள். அந்த நேரத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களுக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நீங்கள் போய் பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்குச் சொல்லுங்கள். பார்வையற்றோர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், காது கேளாதோர் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், தரித்திரர்களுக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் என் செயல்களை குறித்து சந்தேகமில்லாமல் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானால் அனுப்பப்பட்டவர்கள் போன பின்பு அவர் யோவானை பற்றி மக்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள், காற்றினால் அசைகின்ற புல்லையோ, இல்லை என்றால் எதை பார்க்க போனீர்கள், விலை உயர்ந்த ஆடை அணிந்த மனிதனையோ, அலங்கார ஆடை அணிந்து சுகபோகமாக வாழ்கிறவர்கள் அரசருடைய மாளிகைகளிலே இருக்கிறார்கள், இல்லை என்றால் எதை பார்க்க போனீர்கள், தீர்க்க தரிசியையோ, ஆம், தீர்க்க தரிசியை விட உயர்ந்தவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதுவனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தில் சொல்லப்பட்டவன் இவன்தான். பெண்களிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஞானனை விட பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனை விட பெரியவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட வரி வசூலிப்பவர்களும் மக்களும் அவனிடம் ஞானஸ்ஞானம் பெற்று தேவன் நீதி உள்ளவர் என்று அறிக்கை செய்தார்கள். ஆனால் பரிசேயர்களும் நியாய பண்டிதர்களும் அவனிடம் ஞானஸ்ஞானம் பெறாமல் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். மறுபடியும் இயேசு சொன்னது என்னவென்றால், இந்த வம்சத்தை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பாக இருக்கிறார்கள், சந்தைகளில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக புல்லாங்குழல் ஊதினோம்,
நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற குழந்தைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். யோவான் ஞானன் அப்பம் புசியாதவனும் திராட்சை ரசம் குடிக்காதவனுமாக வந்தான். அதற்கு நீங்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனிதகுமாரன் சாப்பிட வந்தார், அதற்கு நீங்கள், இதோ சாப்பாட்டு பிரியனும் மதுபான பிரியனுமான மனிதன் வரி வசூலிப்பவர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் குழந்தைகளால் நீதி உள்ளதென்று நிரூபிக்கப்படும் என்றார். பரிசேயர்களில் ஒருவன் தன்னுடனே சாப்பிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிற்கு சென்று சாப்பிட உட்கார்ந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு பெண் அவர் பரிசேயன் வீட்டிலே உண்பதை அறிந்து ஒரு பாத்திரத்தில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை பார்த்தபோது, இவர் தீர்க்க தரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற பெண் எப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க அவர்களுக்கு முடியாததால் இருவருடைய கடன்களையும் மன்னித்து விட்டான். இப்படி இருக்க, அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாக இருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் மறுமொழியாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாக இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாக நினைத்தாய் என்று சொல்லி பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த பெண்ணை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிற்கு வந்தேன், நீ என் கால்களை கழுவ தண்ணீர் தரவில்லை, இவளோ தண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் இங்கு வந்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாக அன்பு செலுத்துவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது அவரோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அந்த பெண்ணை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். லூக்கா அத்தியாயம் 8. பின்பு இயேசு பட்டணங்கள்தோறும் கிராமங்கள்தோறும் பயணம் செய்து தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை சொல்லி பிரசங்கித்து வந்தார். 12 சீடர்களும் அவரோடு இருந்தார்கள். பொல்லாத ஆவிகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் விடுவித்து சுகமாக்கப்பட்ட சில பெண்களும், 7 பிசாசுகளின் தொல்லையிலிருந்து விடுதலை பெற்ற மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும், ஏரோதின் மேலாளரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த பல பெண்கள் அவரோடு இருந்தார்கள். எல்லா பட்டணங்களிலும் இருந்து மக்கள் கூட்டம் அவரிடத்தில் வந்தவுடன் அவர் உவமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை சாப்பிட்டுச் சென்றன. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போனது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனாலும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்ட உடனே போய் உலகத்திற்கு உரிய கவலைகளினாலும் செல்வத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காமல் இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடி வைக்க மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே நுழைகிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளியே வராத மறைப்பொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குன்றென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றான். அப்பொழுது அவனுடைய தாயாரும் சகோதரர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது, ஆதலால் அவர் அருகில் செல்ல முடியாமல் இருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன் படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரர்களுமாக இருக்கிறார்கள் என்றார். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீடர்களோடு படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகில் பயணம் செய்து கொண்டு இருக்கும் போது இயேசு தூங்கிவிட்டார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்களுடைய படகு தண்ணீரினால் நிறைந்து ஆபத்து ஏற்பட்டது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, சாகப்போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் தண்ணீரின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டானது. அவர் அவர்களை நோக்கி, உங்களுடைய விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவிற்கு எதிரான கதரேனருடைய நாட்டை சேர்ந்தார்கள். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடு நாளாக பிசாசுகள் பிடித்தவனும் ஆடை அணியாதவனும் வீட்டில் தங்காமல் கல்லறைகளிலே தங்கினவனுமாக இருந்த அந்த பட்டணத்து மனிதன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தமாகச் சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி பலகாலமாக அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அந்த இடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனிதனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மரித்தன. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி மக்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டுப்போன மனிதன்
ஆடை அணிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சுகமாக்கப்பட்டதைக் கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படகில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனிதன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் சொல் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் சொல்லி பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது மக்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்னும் பெயருள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே மகள் மரண வேதனையில் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகும் பொழுது மக்கள் கூட்டம் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டு தன் சொத்துக்களையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுகமாக்கப்படாமல் இருந்த ஒரு பெண் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய இரத்தப்போக்கு நின்று போனது. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டு இருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த பெண் தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுகமானதையும் எல்லா மக்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய மகள் மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் இரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர அனுமதிக்காமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கப்படுகிறதைக் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, தூங்கிக் கொண்டு இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்களுக்கு தெரிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே அனுப்பிவிட்டு அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்றார். அவளுடைய தாயும் தகப்பனும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். லூக்கா 9. அவர் தம்முடைய 12 சீடர்களையும் வரவழைத்து எல்லா பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் நோயாளிகளை குணமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, பயணத்தின் போது தடியையோ பையையோ அப்பத்தையோ பணத்தையோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 உடைகளை கொண்டு போகவும் வேண்டாம் என்றார். எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கிருந்து புறப்படும் வரை அங்கே தங்கியிருங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு சாட்சியாக உங்களுடைய கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி போடுங்கள் என்றார். புறப்பட்டு போய் கிராமம் கிராமமாகச் சென்று நற்செய்தியை பிரசங்கித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். அப்பொழுது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட எல்லாவற்றையும் கேள்விப்பட்டது மட்டுமல்லாமல் சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தான் என்றும் சிலர் எலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்க தரிசிகளில் ஒருவன் உயிர் தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து, யோவானை தான் சிரச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்த எல்லாவற்றையும் அவருக்கு விளக்கிச் சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனிமையாக இருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தின் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். மக்கள் அதை அறிந்து அவர் பின்னால் போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசி சுகமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சுகப்படுத்தினார். மாலை நேரத்தில் 12 பேரும் அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருப்பதினால் மக்கள் சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் போய் தங்குவதற்கும் உணவுப் பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கும் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு உணவை கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மட்டுமே இருக்கிறது, இந்த மக்கள் எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேண்டுமானால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வரவேண்டும் என்றார்கள். அங்கு ஏறக்குறைய 5000 ஆண்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50-50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். அவர்கள் அப்படியே எல்லோரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி சீடர்களிடத்தில் கொடுத்தார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான உணவுப் பொருட்கள் 12 கூடைகள் நிறைய எடுக்கப்பட்டது. பின்பு அவர் தமது சீடர்களோடு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர்களை நோக்கி, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான்ஸ் ஞானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்க தரிசிகளில் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர், நீங்கள் இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று உறுதியாக கட்டளையிட்டார். மேலும் மனிதகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பண்டிதர்களாலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3 நாளில் உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எனக்காக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தானே கெடுத்து நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனிதகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்னே மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று நிச்சயமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாட்களுக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணும் போது அவருடைய முகத்தின் ரூபம் மாறியது. அவருடைய ஆடை வெண்மையாக பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா ஆகிய 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் தூக்க மயக்கமாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகும் போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவிற்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது என்னவென்று தெரியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசும்போது ஒரு மேகம் வந்து அவர்களை மூடினது. எனவே அவருடைய சீடர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தம் உண்டான போது இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் ஒருவருக்கும் சொல்லாமல் இருந்தார்கள். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது மக்கள் கூட்டம் அவரை சந்திக்க அவரிடம் வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறான். சில நேரங்களில் ஒரு அசுத்த ஆவி அவனை அலைக்கழிப்பதினால் அவன் அலறி வாயில் நுரை தள்ளுகிறான். அது அவனை காயப்படுத்தி அதிக போராட்டத்திற்கு பின்பு அவனை விட்டு நீங்குகிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீடர்களை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் முடியவில்லை என்றான். இயேசு மறுமொழியாக, விசுவாசமில்லாத மாறுபாடான வம்சமே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடம் பொறுமையாக இருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் அருகில் வரும்போது பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு செய்த எல்லாவற்றையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படும் போது அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். மனிதகுமாரன் மனிதர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை புரிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு மறைப்பொருளாக இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் அவர்கள் பயந்தார்கள். பின்பு தங்களுக்குள் யார் பெரியவனாக இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டானது. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தம் அருகில் நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாக இருக்கிறானோ அவனே பெரியவனாக இருப்பான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களோடு கூட உம்மை பின்பற்றாததினால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாக இல்லாதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். பின்பு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் நெருங்கி வந்தபோது அவர் எருசலேமுக்கு போக பார்த்து தமக்கு முன்னாக தூதுவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக விரும்பினபடியால் அந்த கிராமத்து மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்களாகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளிட உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து அவர்களை கடிந்து கொண்டு, மனிதகுமாரன் மனிதர்களுடைய ஜீவனை அழிப்பதற்காக அல்ல, இரட்சிப்பதற்காகவே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகும் போது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனிதகுமாரனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்றார். வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முதலில் நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண என்னை அனுப்ப வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்களுடைய மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு என்றார். பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முதலில் நான் போய் வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிவிட்டு வரும்படி என்னை அனுமதிக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு, பின்னோக்கி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் இல்லை என்றார்.